الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حمد الله ما بعد عربكم إذا ورئينا نقل فقه عند فلسطين بلكم رندا وذي நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஃபிக்ஹ் ஃபக்கீஹ் ஃபுகஹா என்ற பதம் பயன்படுத்தப்பட்ட அர்த்தம். மூன்றாவது, இல்முக்கும் ஃபிக்ஹுக்கும் இடையிலான வித்தியாசம் வேறுபாடு. நான்காவது, ஃபிக்ஹ் வளர்ந்து வந்த முறை வளர்ச்சி, அதற்கு முன் அதன் தோற்றம் என்பவனை பற்றி விவரம் பெற்றோம். இதற்கிடையே பல விஷயங்கள் என் இடையே வந்து போயின. சூடாக இருக்கும் போது செந்தலும் வர வேண்டும் என்பார்கள். அனல் காற்று வீசும் போது செந்தல் காற்றும் வீச வேண்டும், அப்படித்தான். அதுபோல எங்களுடைய முஹாபராவில் விடயம் வரும்போது அந்த விடயத்தோடு சார்ந்த சேர்ந்தவைகளும் வந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமை பெறும். அவை சில வேளை சிரிப்பாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். இப்படி எல்லாவற்றிலும் நாம் கவனம் செலுத்திக் கொண்டு செல்வோம். இப்ப ஃபிக்ஹின் அடுத்த கட்டம் மர்ஹலா சாலிசா. இது மூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து தோன்றுகிறது. மூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து தோன்றுகிறது. முடிவடையும் காலம் நான்காம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி. வேறு வார்த்தையில் சொல்வதாயின், தபாவுத்தாபகையினின் காலமும் அவர்களை அடுத்து வந்தவர்களின் காலமும். இந்த காலம் இரண்டாவது மர்ஹலாவிலிருந்து வித்தியாசப்படுகின்றது. ஆனால் சித்தகுக்கான ஜுகுதுகள் நடைபெறுகின்றன, பிரமாண்டமான ஜுகுதுகள். வித்தியாசம் என்னவென்றால், அங்கும் ஜுகூத் ஃபிக்ஹியா, இங்கும் ஜுகூத் ஃபிக்ஹியா. வித்தியாசம் என்னவென்றால், அங்கே முஜித்தஹிதுகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள், முஜித்தஹித் முத்லக்குகள். இங்கே முஜித்தஹித் முத்லக்குகள் குறைந்து அவர்களை அடியொற்றி இஜித்திஹாத் செய்பவர்கள் வந்தார்கள். முஜித்தஹிதுகளின் மராத்தி படித்திருப்பீர்கள். ஆகவே இவை உங்களுக்கு வகுப்பறைகளில் தரப்படக்கூடியவை என்பதனால் அவற்றின் வித்தியாசங்கள் விளக்கங்களை தவிர்த்து நான் அடுத்த விஷயங்களுக்கு போகிறேன். ஒரு விடயம் என்ன நடைபெறுகின்றது என்றால், மர்ஹலா சாலிசாவில் தக்லீத் உருவாகிறது, வளர்கிறது. வேறு வார்த்தைகளில் சொல்வதாக தக்லீத் உருவாகிறது, வளர்கிறது. முஜித்தஹித் என்றால் யார், முக்கல்லித் என்றால் யார் என்பதை சில பக்கங்கள் தாண்டி செல்லும் போது நீங்கள் காண்பீர்கள். பெரும்பாலும் அது ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கிறது. எட்டாம் பக்கத்துக்கு வாருங்கள். تعريف المجتهد من حصلت له ملكة يقتدر بها على استنباط الأحكام من مآخرها حكم قلي أوت المصادر أصول لرندين برو ركان آتل ولما هفت برغر مجتهد ينزع عليك برغر آرم وكالت قرن அவ்வல், தானி, காலித் இந்த காலத்தில் முஜித்தஹித் என்றாலோ, ஃபக்கீஹ் என்றாலோ, முஃப்தி என்றாலோ, மூன்றும் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்ட பதங்கள். முஃப்தி என்பவர், ஃபக்கீஹ் என்பவர், அவர் முஜித்தஹிதாகத்தான் இருந்தார். ஆதலால் ஃபக்கீஹ் என்றும் முஜித்தஹித் அழைக்கப்பட்டதுண்டு, முஃப்தி என்றும் முஜித்தஹித் அழைக்கப்பட்டதுண்டு. அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி வாதில்லத்துஹுவில் துக்தூர் வஹ்பத்து ஸுஹைலி அதன் ஆரம்பத்தில் இதை பற்றி விளக்கமாக எழுதி வைத்துள்ளார். எனவே முஜித்தஹி இந்த தரத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும். அவர்தான் இஸ்திம்பாத்துல் அஹ்காமுக்கு எக்தாம் துணிவோடு வர வேண்டும். இந்த மலக்கத்தில்லாதவர் அவர் ஆம்மியாக பார்க்கப்பட்டார். ஆம்மியார் மண் லம் எதவாசல் லதைஹி மலக்கத்துல் இஸ்திம்பாத். மலக்கத்துல் இஸ்திம்பாத் எவரிடத்தில் இல்லையோ அவர் ஆம்மி பொதுமகன். எனவே முஜித்தஹிதுடைய முகாபிலில் ஆம்மி, ஆம்மியுடைய முகாபில் முஜித்தஹித். இதுதான் பிக்ஹுடைய இஸ்திலாகிலிருந்து நமக்கு தெரிய வருவது. ஆம்மி என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்அலு அஹ்லத்-திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அவருக்கு தக்லீத் இருந்தது. ஃபஸ்அலு அஹ்லத்-திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்பது தக்லீதை தான் சொல்கிறது. நேரடியாக உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் திக்ருள்ளவர், குர்ஆனுடைய இல்மை பெற்றவர், அல்லாஹ்வை நினைத்த திக்ர் இல்மு உள்ளவர் இவரிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லுகின்றது என்றால் அவரிடத்திலே நீங்கள் உங்கள் சந்தேகத்திற்கு தெளிவு பெறுங்கள், உங்கள் அறிவின்மையை போக்குங்கள், அவர் சொல்வது போல் நீங்கள் கேட்டு நடவுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். சஹாபிகள் இடையேயும் கூட தக்லீத் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் ஒன்றாக இருந்த காலம் போய் சஹாபிகள் மாத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் சஹாபிகளில் சிறுவர்களுக்கு பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்த போது சஹாபிகளிடம் அவர்கள் கேட்டார்கள். எந்த சஹாபியாவது தன்னிடம் கேட்ட ஒரு சஹாபியிடம் இப்படி செய்வது கூடாது, நீர் என்னிடம் சொல் கேட்டு நான் சொல்லி நீர் அதனை கேட்டு நடப்பது கூடாது, இது தக்லீதாக ஆகிவிடும் என்று எவரும் சொன்னதாக இல்லை. தக்லீத் என்றால் என்ன? அதனுடைய தாரீஃப் ஒன்பதாம் பக்கத்தில் பார்க்க கிடைக்கும். அஹ்து கவுலில் கைரி மின் கைரி மஅரிஃபத்தி தலீலி, பிறரின் கவுலை அதன் ஆதாரத்தை அறியாமல் ஏற்றுக்கொள்ளன். ஒருவரின் கருத்தை அவர் சொன்னதை அந்த சொல்லுக்கான அந்த கருத்துக்கான ஆதாரம் என்ன என்று கேட்பவர் அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளல், எடுத்துக்கொள்ளல். ஆதாரம் இல்லாமல் இல்லை. இருக்கின்ற ஆதாரம் சொன்னவர் ஆதாரத்தோடு சொன்னார், கேட்டவர் நீங்கள் சொன்னதற்கான முகாந்திரம் என்ன, ஆதாரம் என்ன, குர்ஆனுடைய ஆயத் என்ன, ஹதீஸ் என்ன என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறார், முடிவு செய்கிறார், என்ன செய்வோம் என்று. இதற்கு பேர் தக்லீத். இதனை செய்வது யாருடைய வேலையாக இருக்கும்? ஆம்மியின் வேலையாக இருக்கும். ஏனென்றால் அவர் முகாத்தம் ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்ற ஆயத்தை கொண்டு. இப்படி சிறிய சஹாபிகள் மூத்த சஹாபிகளிடம் கேட்கும் போது இந்த விஷயத்துக்கு தீர்ப்பு நீரே குர்ஆன் சுன்னாவில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எவரும் எவரை பார்த்து சொன்னதாகவும் எந்த ஆதாரமும் இல்லை. சஹாபிகளிடம் தாபியின் கேட்ட போதும் அப்படி சஹாபிகள் செய்ததாக இல்லை. தாபியூன் அவர்களிடத்தில் சீமா பைனஹும் எவரும் ஒருவர் மற்றவரிடத்தில் கேட்டால் செய்ததாக இல்லை. தபாவுத் தாபியின் காலத்திலும் இல்லை. எல்லாமே நூற்றாண்டில் இருந்தவர்கள் அவர்கள் எவரிடத்திலும் இல்லாத ஒன்று அவர்கள் தக்லீதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது குர்ஆனுடைய வசனத்தின் முன் சரியாகவே இருந்திருக்கின்றது. இதனை ஆதாரம் இல்லாமல் என்று தக்லீதுக்கு விளக்கம் கொடுப்பது அது தவறான ஒரு கருத்து. அது தக்லீதுன் ஆமா குருட்டுத்தனமான பின்பற்றுதல் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆதாரம் இல்லாமல் பின்பற்றுவது குருட்டுத்தனமான பின்பற்றுதல். ஆதாரத்தை கேட்காமல் அதனை படித்துக் கொள்ளாமல் அவர் சொன்னதை நம்பி பின்பற்றுவது அது குருட்டுத்தனமான பின்பற்றுதல் அல்ல. ஒரு சட்டத்துறை சம்பந்தமான பிரச்சனைக்கு சட்ட அறிஞரை சந்திக்கிறீர், ஒரு சட்டத்துறை வல்லுநரை நாடுகிறீர், ஒரு சட்டத்தலைமையை அணுகுகிறீர், அவர்தம் குறித்த பிரச்சனையை சொல்கிறீர், அவர் அதற்கு தீர்ப்பு சொல்கிறார், அந்த நேரத்தில் இது எந்த சட்டத்தின் எந்த புத்தகத்தில் இருக்கின்றது என்று எவராவது கேட்டீர்களா? கேட்டால் அவர் உங்களுக்கான விளக்கமாக சொல்லி அதனை நீங்கள் புரிகின்றவர்களாக இருந்தால் ஏன் அவரிடத்திலே போய் நீங்கள் கேட்க வேண்டும்? நீங்களே அந்த புத்தகத்தை எடுத்திருக்கலாம், நேராக புரட்டியிருக்கலாம், நீங்களே படித்திருக்கலாம், விளக்கம் பெற்றிருக்கலாம், வியாக்கியானம் நீங்களே உங்களுக்கு செய்து கொண்டிருக்கலாம். ஆகவே அதில் உங்களுக்கு நியாயம் தென்படுகின்றது என்றால் இஸ்லாத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்த அவனுடைய கலாமிலே அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே உங்களுக்கு அவை பற்றிய அறிவு உள்ள ஒருவர் சொல்லும் போது அவை பற்றிய அறிவு ஞானம் விளக்கம் இல்லாத அல்லது குறைந்த அல்லது போதாத ஒருவர் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்றிருந்தால் அல்லது ஏற்றுக்கொள்வதை குருட்டுத்தனமான பின்பற்றுதல் என்று சொல்லியிருந்தால் இங்கு ஒரு நியாயம் அங்கு ஒரு நியாயம் இது ஒன்று அது வேறு என்று நீங்கள் சொல்வதிலே என்ன நியாயம் இருக்கிறது? வைத்தியம் தருகிறீர்கள், நோயை சொல்கிறீர்கள், மருந்தை தருகிறார், அது எந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டது, எந்த புத்தகத்தை மூலாதாரமாக கொண்டு, எந்த மருத்துவ நூலை மூலாதாரமாக கொண்டு இதற்கு எனக்கு இந்த மருந்தை சிபாரசு செய்கிறீர்கள் என்று எவராவது கேட்டதுண்டா? சாகப் போகிறான், நடுங்குகிறான், வெட்டப்பட்டு இரத்தம் பீரிக்கு பாய்கிறது, கொஞ்சம் நெல்லுங்கள் மருத்துவரே, இந்த இன்ஜெக்ஷன் அல்லது இந்த மருந்து எந்த நூலிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், ஆதாரத்தை சொல்லுங்கள், அதன் பின் சிகிச்சை செய்யுங்கள் என்று எந்த நோயாளியாவது கேட்டிருந்தால் ஒரு வாரத்துக்கு உனக்கு முன் பணிகிறோம், நீ சொல்வதை கேட்கிறோம், நீ சொல்வது குருட்டுத்தனமான பின்பற்றுதல் என்று எம்மை பார்த்து சொல்வது சரிதான் என்று ஒரு நியாயத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம். அது என்ன? அதில் மட்டும் உங்கள் உம்மா உம்மா எங்கள் உம்மா சும்மாவா? மாக்கூல் கைரு மாக்கூல் ரெண்டு இருக்கிறது. இதுவெல்லாம் கைரு மாக்கூலின் பார்ப்படும். அஹ்து கவுலில் கைர் மின் கைரி மஅரிஃபத்தி தலீலிஹி, ஆதாரம் தலீல் இல்லாமல் இல்லை, அதனை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நீ இல்லை, நீ இருந்தால் ஏன் அவரிடம் போய் கேட்கிறாய்? அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நீ இல்லை என்பதனால் தான் அறிந்த ஒருவனிடம் போய் கேட்கிறாய். உனக்கு அறிவு இருக்கும் என்றால் நீயே அதை தேடி பெற்றுக் கொள்வாயே. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்பதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தது அதுதான். சுஆல் என்பது அதுதான். சுஆல் ஜவாப் என்பது, சுஆல் என்பது ஒருவர் தெரியாத ஒரு விடயத்திற்கு தெரிந்த ஒருவரிடம் கேட்பது தான் சுஆல். இவர் இந்த விடயம் தெரியாதவர் என்று தெரிந்து கொண்டு நான் அவரிடம் போய் ஒன்றை பற்றி கேட்பேனா? அஹ்லுல் இல்மிடத்திற்கான் இல்மு பற்றிய சந்தேகத்துக்கு தெளிவு நாடி போக வேண்டும். எனவே அல்லாஹ் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி என்று சொல்வதில் இன் குன்தும் லா தஅலமூன் பின்னாலே ஷரத்தை சொல்வதில் தெளிவு இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்திம்பா செய்யக்கூடிய ஆற்றல் குறைந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நூற்றாண்டும் அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டை விட அறிவில் புலமையில் பண்பில் பணிவில் பேர்களில் எல்லா விடயத்திலும் உயர்ந்து இருக்கும். பின்வரக்கூடிய நூற்றாண்டு முன்னைய நூற்றாண்டை விட மோசமானதாகத்தான் இருக்கும். அதுதான் வளமை. அதனால்தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்களே, ذهب الذين يعاش في اكنافهم என்று லபீதுடைய கவிதையை, லபீது இப்னு ரபீஆவுடைய கவிதையை சொன்னார் ரழியல்லாஹு அன்ஹு. லபீ இன்று இருந்திருந்தால் கைஃப லவ் அஜ்ரத்த ஜமானனா, நாம் இருக்கும் காலத்தை லபீத் கண்டிருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார் என்று கேட்டார்கள். ذهب الذين يعاش في اكنافهم, எவரின் மடிகளில் வாழப்படுமோ அவர்கள் போய்விட்டார்கள், அந்த உயர்ந்த நல்ல மனிதர்கள் போய்விட்டார்கள் என்று ஒரு சஹாபி லபீத் இப்னு ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு படித்ததை பிற்பட்ட காலத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா படித்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? லபீத் அன்று சொன்னார், இன்று எமது காலத்தை அவர் கண்டிருந்தால் எப்படி அவர் இதனை வர்ணித்திருப்பார் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு ஒவ்வொருவரும் ஜுஹ்ரி அசா இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய காலத்தில் அவர் நமது காலத்தை கண்டால் எப்படி சொல்லியிருப்பார் என்றெல்லாம் சொல்லி சொல்லி வந்தார்கள். இதன் அர்த்தம் என்னவென்றால், முதல் நூற்றாண்டு பின்னைய நூற்றாண்டு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு ஒப்பிட்டு பார்க்கும் போது பின்னைய நூற்றாண்டு முன்னைய நூற்றாண்டை விட இல்மில், அமலில், இபாதத்தில், ஜுஹ்தில், வராயில், ஹுலுக்கில், துக்காவில், ஹஷ்யத்தில், இனாபத்தில், தௌபத்தில், எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் சற்று பின்னடைந்ததாக இருக்கும் என்பது இமாம்களின் ஒரு தெளிவான விடயமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு விடயத்தை ஸஹீஹ் புகாரியிலே படிக்கிறோமே, என்ன சொன்னார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த எதையுமே நான் இப்பொழுது காணவில்லை என்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலம் உயிர்ந்த சஹாபிகளுள் ஒருவர். இமாம் ஹசன் இல்லை, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தித்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு சில சஹாபிகளில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது முதலாம் நூற்றாண்டின் சஹாபிகளின் காலத்தின் இறுதி பகுதியில். அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்களின் காலத்தில் இருந்த எதையுமே நான் இன்று காணேன். கேட்கப்பட்டது அஸ்ஸலாம், தொழுகையுமா நீங்கள் இன்று காண்கிறீர்கள்? இல்லை, தொழுது கொண்டது இருக்கிறதுமா நபி அவர்களுடைய காலத்தில் இல்லாதது? அதுவாவது எங்க இருக்கிறது? சொன்னார்கள், இது போன்ற வார்த்தைகளை என்ன சொன்னார்கள், தொழுகையிலும் பால்படுத்த வேண்டிய எத்தனையோ நீங்கள் பால்படுத்தி விட்டீர்கள். தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவது கிடையாது. அதனால்தானோ என்னவோ உங்களுடைய முதீர் அவர்கள் கண்டிப்பாக தெரிவித்தார்கள், உங்களுடைய முஹாபா என்னவோ நடக்கட்டும், தொழுகை நேரத்துக்கு அதான் சொன்னவுடன் நடைபெறும். இங்கே எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் என்று பாருங்கள். அவரை தனக்கு என்ன சொன்னார்கள், தொழுகையிலும் நீங்கள் பால்படுத்த வேண்டியதை பால்படுத்தி விட்டீர்கள். அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது, சஹாபிகளின் காலம் தாபிகளுடைய காலத்தோடு சேரும் போது தாபிகள் இப்படி சில பேர் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால், தொழுகையிலும் கூட ஆரம்ப நேரத்தில் தொழுவதை விட்டு சிலர், தொழுகைக்குரிய நேரத்தில் இறுதி பகுதியில் தொழுவது, ஒரு தொழுகையை அடுத்த நேர தொழுகையோடு கொண்டு போய் தொழுது விடுவது, இப்படியெல்லாம் நிலை வந்தது. அதுதான் அரசு ரலியல்லாஹுவன் முதல் நூற்றாண்டு அடுத்த நூற்றாண்டை கூட காணவில்லை, அந்த நூற்றாண்டுக்குள்ளேயே ஒரு காலத்தை அதே நூற்றாண்டில் பிங்கி வரக்கூடிய காலத்தில் ஒப்பிடுகிறார்கள். முன்னைய காலப்பகுதி போல் என்று இல்லை. ஆகவேதான் என்ன நடைபெறுகின்றது என்றால், இஜ்திஹாத் இருக்கும் போதே ஹிஜ்ரி மூன்றாம் நாலாம் நூற்றாண்டில் தக்லீதும் உருவாகிறது. மனிதர்கள் மத்தியிலே ஒரு சாரார் முஜ்தஹிதுகள் சொல்வதை கேட்டு பின்பற்றக்கூடியவர்களாக ஆகி போனார்கள். இது தவிர்க்க முடியாதது, இது தவிர்க்க முடியாதது. தவிர்க்க முடியும் என்றிருந்தால் என்று அல்லாஹ் சொன்னதில் நியாயம் இருக்க முடியாது. நான் சொல்றது சரியா இல்லையா? எல்லோரும் அபிலுத்திக்கராக இருந்தால் என்று அல்லாஹ் விழித்தது எவரை? அலுவுடைய கிதாப் யாருக்குரியது? என்று சொல்லும் போது அகில் மக்கூல் என்றால் சுவால் செய்ய வேண்டிய பாயில் யார், அந்த முகாத்தப் யார், மனில் முகாத்தப் பி பத் அலு, அது கைர்வாக இல்லை. ஆகவே இப்படி ஒரு கூட்டம் துன்யாவில் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நிலை இருக்கும் போது தெரிந்தவர்களிடம் கேட்டு படித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசர அவசியம் இருக்கும். அல்லாஹ் முக்காலத்தையும் அறிந்தவன், படைத்தவன், படைப்பின் ரகசியங்களை அறிந்தவன், தேவைகளை உணர்ந்தவன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை ஏற்பாடு செய்தார். எனவே இப்பொழுது தக்லீதும் கூடவே வளர ஆரம்பித்தது. சொல்ல போனால் ஹிஜ்ரி நாலாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியை ஆகும் போது தக்லீத் ஓஹோவென வளர ஆரம்பித்தது. இஜ்திஹாத் குன்றிக்கொண்டே போனது. ஹிஜ்ரி ஐந்தாம் நூற்றாண்டின் ஆரம்பம் அது ஃபிக்ஹின் நாலாம் மர்ஹலா, மர்ஹலா ராபியா. இந்த தௌரிலே, இந்த காலத்திலே இஜ்திஹாத் என்பது விடுபட்டு போனது. சொல்ல போனால் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டது. மேலோங்கியது, விஞ்சிய மிஞ்சியது தக்லீத். இப்பொழுது தக்லீத் வளர்ந்து அதுவே ஆதிக்கம் செலுத்துகிறது. அன்று தொட்டு இன்று வரையும் இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது, தக்லீத் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இஜ்திஹாத் எவர் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவர் இஜ்திஹாத் இருக்கிறார்கள், இஜ்திஹாதை வாழ்ந்துபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் இஜ்திஹாத் செய்பவர்களாக இருந்தால் நாம் அவர்களை அஜையாவுல் இஜ்திஹாத் என்று சொல்ல மாட்டோம், முஜ்தஹித் என்று சொல்லியிருப்போம். ஆகவே முன்னைய இமாம்கள் எழுதி வைத்தவற்றை தூசு தட்டி புரட்டி எடுத்து அதற்கு வேண்டுமென்றால் இங்கும் அங்குமாக முலாம் பூசி அழகுபடுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சமர்ப்பிப்பதில் ஏதும் செய்யலாமே தவிர அடிப்படை அவர்களிடம் இருந்து வந்தது. அந்த விஷயங்களை மூடி மறைக்கின்ற பணிகள் நடைபெறுகின்றன. அவற்றை பரக்கத்துல் இல்மும் அமானத்துல் இல்மும் பேணப்படாமல் கொண்டு போய் மக்கள் மத்தியிலே சேர்க்கப்படுகிறது. பரக்கத்துல் இல்ம் என்ன, அமானத்துல் இல்ம் என்ன, அன் யுஸ்னத குல்லு கவுலின் இலா காயிதே. இன்ன மின் பரக்கத்துல் இல்ம் அன் யுஸ்னத குல்லு கவுலின் இலா காயிதே. وان من امانه العلم ان يعزى كل قول الى قائله. اذا அதாவது அஸ்ஸுல் கௌலி الى قائله, யார் எதனை சொன்னாரோ அவருக்கே அதனை கொண்டு போய் சேர்த்து விடுவது. எவர் அவருடைய காயிலோ அதன் மர்ஜியோ அதன் மச்சரோ அவர் சொன்னதாக சொல்வது, அதை விடுத்து தான் புதிதாக கண்டுபிடித்த சந்திரமண்டலம் போல, தான் புதிதாக கண்டுபிடித்த செவ்வாய் கிரகம் போல மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிக்கு அது இஜ்திஹாத் என்று நாம் சொல்ல மாட்டோம், அது நக்கல் என்று சொல்வோம். அது தக்லீத், உங்களுடைய சுத்தமான தக்லீத், அதனை இஜ்திஹாத் என்று நீங்கள் மக்களுக்கு காண்பிக்கலாம். ஆனால் உண்மையில் அப்படி நடைபெறுவதில்லை. வஹ்பத்து ஸுஹைரி அவர்கள் அல்ஃபிக்ஹுல் இஸ்லாமிய வாதிலத்துவின் ஆரம்ப பகுதியிலே இன்று நடைபெறக்கூடிய பத்துவாக்கள் என்ன, மாஹிய இல்லா நக்லு கலாமி அஇம்மத்தில் முஜ்தஹிதீன் அல் மாதீன் என்ற அர்த்தத்திலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் அங்கே இருக்கும். அதாவது முன்சென்ற முஜ்தஹிதுகளுடைய கலாமை நக்கல் பண்ணுவதுதான் இன்றைய காலத்தின் பத்வா என்று சொல்லியிருக்கிறார்கள். சுயமாக ஒரு பத்வா, அது முஸ்தகில்லாவாக இன்று உருவானதாக மத்தஜத்தம் என்ன நவாஜில் அஸ்மினா இந்த காலத்திலே புதிதாக வந்த நவாஜிற்குரிய தனியான பத்துவாக்களாக இருப்பதில்லை, எப்படியோ அவர்களிடம் இருந்து வந்தது. ஆகவே இன்றும் தக்லீதுதான் உயர்ந்து நிற்கிறது, இஜ்திஹாத் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. இந்த விடயங்களோடு ஃபிக்ஹ் வளர்ந்த அடுத்ததாக வாழ்ந்த காலப்பகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி முடிக்கிறோம். அடுத்திருப்பது ஷரியத்துக்கும் ஃபிக்ஹுக்கும் இடையிலான வேறுபாடு. இன்று ஒரு குழப்ப நிலை நிலவுகிறது. ஷரியத் என்றால் ஃபிக்ஹ் என்றால் வேறுபாடு இருக்கிறதா இல்லையா என்று மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் இருக்கிறது. மக்கள் மத்தியிலே என்பதை விட ஆளுங்கள் மத்தியிலே குழப்பம் இருக்கிறது. ஷரியத் என்பது அஅம்மு மினல் ஃபிக்ஹ் மா சன்னல்லாஹு தஆலா, அல்லாஹ் எதனை சட்டமாக ஆக்கினானோ அது ஷரியத்தாக இருக்கும். அதற்குள் அகீதாவும் இருக்கும், அஹ்காமும் இருக்கும், ஃபிக்ஹும் இருக்கும். அகீதா இது வேறு, அஹ்காம் ஃபிக்ஹ் வேறு, அஹ்லாக் இது வேறு. மூன்றும் இணைந்ததுதான் ஷரியத். ஃபிக்ஹ் என்பது ஜுஸ்உம் மின ஷரியா, அகீதா வேறாக இருக்கிறது, அது ஒரு ஜுஸ். அதே போல அஹ்லாக் அதுவும் வேறாக இருக்கிறது. இதனால் தான் நீங்கள் பாருங்கள், சில பல வேலைகளில் இன்று அது பேசப்படுவது விடுபட்டு இருக்கலாம். நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்ற காலத்திலே மதரசாவில் ஓதுகிறோம் என்று சொன்னால் ஆளுங்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா, மௌலவிகள் என்ன கேட்பார்கள் தெரியுமா, அகீதாவில் என்ன ஓதுகிறீர்கள், ஃபிக்ஹில் என்ன ஓதுகிறீர்கள், தஸவ்வுஃபில் என்ன ஓதுகிறீர்கள் என்று கேட்பார்கள். எவரும் தஃப்ஸீரில் என்ன ஓதுகிறீர்கள், ஹதீஸில் என்ன ஓதுகிறீர்கள், தாரீஹில் என்ன ஓதுகிறீர்கள், சீராகவில் என்ன ஓதுகிறீர்கள், இப்படி கேட்பது கிடையாது. இந்த மூன்றையும் கேட்பார்கள். என்னென்ன, அகீதா, ஃபிக்ஹ், தசவ்வுர், இது மூன்றையும் கேட்பார்கள். உண்மையில் இதுதான் வாஸ்தவம். ஷரியத் என்பது மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது. அக்கீதா, அஹ்காம், ஃபிக்ஹ், அக்லாக், தசவ்வுர், இது மூன்றும் தான். இதற்குள் இருக்கக்கூடிய அத்தனையும் தஃப்ஸீரில் இருந்து பெறப்பட்டது, குர்ஆனில் இருந்து பெறப்பட்டது, ஹதீஸில் இருந்து பெறப்பட்டது. இது இப்படி முப்பெரும் பிரிவுகளாக பிரியும் போது அடிப்படையான இல்முகள் உங்களிடத்திலே எப்படி இருக்கிறது, அவற்றில் என்ன படிக்கிறீர்கள் என்றுதான் கேட்பார்கள். இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்வார்கள் தெரியுமா, தம்பி எந்த வகுப்புலமா ஓதுறீங்க என்று கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா, என்ன கிதாபு ஓதுறீங்கன்னு கேட்பாங்க. பழைய ஆட்கிட்ட கேட்டுப்பாரு, இப்பத்தான எந்த வகுப்புன்னு கேட்கறது தான், முந்தி என்ன கிதாபு ஓதுறீங்கன்னு கேட்பாங்க. தஃப்ஸீருல் ஜலாலைன் ஓதுறன்னு சொல்ல மாட்டாங்க, மிஷ்காத்துல் மசாபி ஓதுறன்னு சொல்ல மாட்டாங்க, நூறு பலாம் ஓதுறன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபத்ஹுல் முஈன் ஓதுறோம்வாங்க, உம்ஜா ஓதுறோம்வாங்க, ஷர்ஃபுல் மஹல்லி ஓதுறோம்வாங்க. எதை வச்சு பதில் போகுது, எதை வைத்து பதில் சொல்லப்படுகிறது, விலங்கை வைத்து பதில் சொல்லப்படுகிறது. இதுதான் உண்மை. நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த அறிவு அப்படித்தான் இருந்தது. அறிவுக்கு என்ற ஒரு பக்குவத்தையும் அந்த பக்குவத்துக்குரிய முறையையும் நம்முடைய ஆபா நமக்கு வைத்திருந்தார்கள். அதிலெல்லாம் நாம் தவறி போனதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் சிக்கல்களும். என்ன வகுப்பு என்று கேட்க மாட்டார்கள், என்ன கிதாப் போதுறீங்க, என்ன கிதாப்னா பல கிதாப் போதுறோம், என்ன கிதாப் சும்மா எப்படி சொல்றது, எல்லோருக்கும் தெரியும் ஃபிக்ஹ் என்ன போதுறீங்க. இன்னும் தெளிவாக சொல்வதாயின் மதரசாவுக்குள்ள எப்படி தெரியுமா சொல்லிக்கணும், அது ஃபத்ஹுல் முஈன் வகுப்பு அப்படித்தான் சொல்லுவாங்க. இது உம்ஜா வகுப்பு, உம்ஜா கிளாஸ் வாங்க, ஹசரத் சொல்றது இல்லையா, அப்படித்தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். உம்ஜா வகுப்பு வாங்க, இது ஃபத்ஹுல் முஈன் வகுப்பு வாங்க, இது சர்வல் மஹதி வகுப்பு வாங்க, இப்படி இருந்துச்சு. இதனுடைய அடிப்படை ஒன்று இருக்கின்றது, அதாவது தசவ்வுர், அகீதா, இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஷரியத். இந்த மூன்றிலும் நீங்கள் திறமைசாலிகளாக, விளக்கம் உள்ளவர்களாக, பரந்துபட்ட அறிவுள்ளவர்களாக இருந்தால் ஏனைய எல்லா துறைகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டன, ஏனைய எல்லா துறைகளும் வந்து சேர்ந்து விட்டன, ஏனைய எல்லா துறைகளும் இவற்றின் அடிப்படைகளாக இருக்கின்றன. இவைதான் மனித சமூகத்துக்கு தேவையானவை. அல்லாஹ் யார், படைப்புகள் யார், அல்லாஹ்வுக்கும் படைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, இந்த உலகம் என்ன, இதில் நான் யார், இந்த படைப்புகள் என்ன, எனக்கும் இந்த படைப்புகளுக்கு இடையிலான உறவுகள் உறவு என்ன, நான் எப்படி வந்தேன், எங்கிருந்து வந்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன், என்னுடைய மறு உலகு ஒன்று மரணத்துக்கு பின் இருக்கின்றதா, அப்படியாயின் அது என்ன, இது அக்கீதா. அப்படியாயின் இந்த வாழ்க்கையை நான் நடைமுறையை இந்த நம்பிக்கைக்கு பிறகு எப்படி நான் வைத்துக் கொள்வது, இந்த சிருஷ்டி, சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதற்கு பின்னுள்ள வாழ்க்கை, இதை பற்றி நான் நம்புகிறேன் என்றால் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த நம்பிக்கைக்கு பின் எனக்கு சட்டமாக வர வேண்டும். அந்த சட்டங்கள் என்ன, இதுதான் சரி. இந்த சட்டங்களோடு நான் வாழும் போது, சட்டங்கள் என்றே நிற்கும் போது, சில பல சமயங்களில் அவற்றோடு எனக்கு சில ஒழுக்கம் தேவைப்படுகிறது. அந்த சட்டங்களின் போது என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு பயந்து கொள்ள வேண்டும், தொட வேண்டும், ஷரத்து பரபுகளை பின்பற்றி தொட வேண்டும், அதன் போது ஹஷ்யத்தோடு தொட வேண்டும், அதன் போது ஹுஷு ஹுபுவோடு தொட வேண்டும், அந்த பக்குவத்தை நான் பெற வேண்டும். அதற்கு தசவு தேவைப்படுகிறது, அஹ்லாக் தேவைப்படுகிறது, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களோடு நான் வாழ வேண்டும், அதற்குரிய ஒரு ஏற்பாடு முறைமை எனக்கு தேவைப்படுகிறது, அது தசவு அஹ்லாக் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த மூன்றையும் சேர்த்து இதற்குள் அமைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் ஷரியத் என்றால் என்ன என்று நாம் அடிப்படையில் முதலில் விளங்க வேண்டியிருக்கிறது. அன்புள்ள கண்மணிகளே, இந்த அடிப்படை ஃபிக்ஹுக்கு ஷரியத்திலிருந்து ஒரு பகுதியாக நாம் அதனை பார்க்கின்றோம். ஆனால் மற்ற இரண்டிலும் நாம் கவனக்குறைவாக இருப்பதையும் நாம் இப்பொழுது யோசிக்க வேண்டும். ஃபிக்ஹுக்கு செலுத்தப்படுகின்ற அதே கவனம் அக்லாக்குக்கு செலுத்தப்பட வேண்டும், அகீதாவுக்கும் செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த இரண்டிலும் இன்று செலுத்தப்படுவது கவனம் குறைவாக இருப்பது அக்லாக் என்ற பகுதிக்காகும், அக்லாக் என்ற பகுதிக்காகும். ஆனால் இவை இரண்டிலும் அக்லாக் புகுந்து விளையாடுகின்றது, கண்டிப்பாக இருக்கிறது. எனவே அதில் கவனம் செலுத்துங்கள். இவை இரண்டும் இருந்து அக்லாக் இல்லாத போது நமது வாழ்க்கை புத்தகம் சுமந்த கலவை கோப்பானதாக ஆகிவிடும். சமசலுஹு கமசலில் கல் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத் அவ் தத்ருக்குஹு யல்ஹத். அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு நமது இல்ம், நமது ஃபிக்ஹ், நமது அக்காயி பற்றிய இல்ம் இவை பயனளிக்காத போது நமக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லியிருப்பதானது ஆடுக்கோ மாடுக்கோ முயலுக்கோ அல்ல. எதற்கு உதாரணம் சொல்லியிருக்கிறான்? எதற்கு உதாரணம் சொல்லியிருக்கிறான்? கல்புக்கும் ஹிமாருக்கும். ஃபமஸலுஹு கமஸலில் கல் இன் தஹ்மில் அலைஹி யல்ஹத் அவ் தத்ருக்குஹு யல்ஹத். மதலுல் லதீன ஹம்மிலு தௌராத சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அத்ஃபாரா. ஆகவே ஷரியத்தின் மூன்று பகுதிகளில் ஃபித்ஹுக்கு கவனம் செலுத்துவது போல் இதற்கும் கவனம் செலுத்துங்கள். சரி, இப்பொழுது வருவோம் ஹஸாயிஸுல் ஃபிக்ஹ். என்னுடைய லுப்புல் மௌதூ அதுதான். ஃபிக்ஹ் என்பது, இல்முல் ஃபிக்ஹ் என்பது ஏனைய இல்முகளைப் போல ஒரு இல்மாக இருந்த போதிலும் அதற்கென சில சரியான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன, சில ஹஸாயிஸ் இருக்கின்றன. அந்த ஹாசியாக்கள் என்ன? உசூலுல் ஃபிக்ஹின் சமரத் இல்முல் ஃபிக்ஹ். உசூலுல் ஃபிக்ஹின் சமரத் இல்முல் ஃபிக்ஹ். மனிதர்கள் அதிகம் தேவைப்படும் இல்ம் இல்முல் ஃபிக்ஹ். எத்தனை பேர் உங்களிடம் வந்து ஹஜ்ரத் அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்மில் இது பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்குங்கள் என்று கேட்டிருப்பார்கள். அல்லாஹுடைய சிஃபத் அல்லது அல்லாஹுடைய இல்ம் கஃபூர் என்று இருக்கிறது. இந்த கஃபூரில் அல்லாஹ் என்ன என்னவற்றை உள்ளடக்கி இருக்கிறான், எது எதை அவன் மன்னிக்கிறான், எது எதை அவன் மன்னிப்பதில்லை, எது எதை நிபந்தனையோடு மன்னிக்கிறான், எதை எதைகளை நிபந்தனை இன்றி மன்னிக்கிறான், எவற்றை அவன் தௌபாவோடு மன்னிக்கிறான், எவற்றை அவன் தௌபா இன்றி மன்னிக்கிறான் என்று எவராவது எப்பொழுதாவது உங்களிடத்தில் வந்து கேட்டதுண்டா? கேட்டிருக்கிறாங்களா அவராவது? ஆனால் நாய் கடித்து விட்டது, அது இந்த இடத்திலே கடித்தது, இதனை என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்திலே அந்த நேரத்திலே சுத்தம் செய்து கொள்வது எப்படி, அதற்கு பிறகு என் உபு எப்படி இருக்க வேண்டும், என் தயமும் எப்படி இருக்க வேண்டும், என் சலாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு வியாபாரம் செய்தேன், அந்த வியாபாரத்திலே வாங்கி கொண்டு போனவர் பொருளை திருப்பிக் கொண்டு வருகிறார், சட்டத்தின்படி நான் எடுக்க தேவையில்லை, வியாபாரம் முடிவடைந்து நிறைவு பெற்று அவர் கொண்டு போனது அதனை திருப்பிக் கொண்டு வருகிறார், நான் சட்டப்படி திருப்பி எடுக்க தேவையில்லை, இருந்தாலும் இதன் போது நான் நடந்து கொள்ள வேண்டிய ஏதாவது ஒழுக்கம் இருக்கிறதா என்று எந்த ஒரு மனிதனாவது உங்களிடத்தில் வந்து கேட்டதுண்டா? கேட்டிருக்கிறாங்களா? கேட்டிருக்கிறாங்களா? என்ன இது? அக்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. இது அக்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. மண் அகால பைஅத்தஹு அகாலல்லாஹு அஸ்ரத்தஹு அல இக்திலாஃபின் ஃபி ரிவாயத். மன் அகால பைஅத்தஹு அகாலல்லாஹு அஸ்ரத்தஹு. எவர் தான் செய்து முடித்த வியாபாரத்தை முறித்துக் கொள்ளும் போது அதற்கு மனம் விசைந்து முறித்துக் கொள்கிறாரோ அவருக்கு என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா? அவரது குற்றத்தை மன்னிப்பான். இது அஹ்காம் அல்ல, அஹ்லாக். இப்படி மனிதர்கள் அதிகம் வந்து கேட்பது ஃபிக்ஹில் தான், அகீதாவிலோ அஹ்லாக்கிலோ அல்ல. இதனையெல்லாம் பார்க்கும் போது ஃபிக்ஹின் தேவை நிறைய இருக்கிறது. மனிதர்கள் கேட்கும் கேள்விகளில் அதிகமானது ஃபிக்ஹில், பாபுல் ஃபிக்ஹில் உள்ளது தான். மட்டுமல்ல ஃபிக்ஹின் முக்கியத்துவத்தை அறிந்ததனால் தான் முஹத்திஸ்கள் முஃபத்திர்கள் தமது தஃபீர் நூல்களை ஹதீஸ் நூல்களை சிலபல வேலைகளில் ஃபிக்ஹு பாபின் தர்தீபில் அமைத்திருக்கிறார்கள். புலூகுல் மராம் அது ஹதீஸ் கிதாபின் தர்தீபில் இருக்கிறதா அல்லது ஃபிக்ஹு கிதாப் ஒன்றின் பாபு தர்தீபில் இருக்கிறதா? என்ன பேசுறீங்க? சித்தஹ கிதாபின் பாபு தர்தீப் கொண்டிருந்தால் எது இருக்கிறது? அது கிதாபு தஹாராவில் இருந்து ஆரம்பிக்கிறதா, அல்லது கிதாபுல் வஹ்யி, அல்லது கிதாபுல் இல்மில் இருந்து ஆரம்பிக்கிறதா? கிதாபு தஹாராவில் இருந்தால் இப்படி பல நூல்களை காட்டலாம். தப்சீரிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. ஆகவே ஃபிக்ஹை முஹத்தித்கள் நாடி இருக்கிறார்கள், முஃபத்திர்கள் நாடி இருக்கிறார்கள், அவர்கள் உணர்ந்தார்கள் மனிதர்களுக்கு ஃபிக்ஹு கட்டாயம். எப்படி கட்டாயம்? அதன் மூலாதாரங்கள், அடிப்படையான மூலாதாரங்களான குர்ஆனும் ஹதீஸும் அவற்றை வைத்து மக்களுக்கு ஃபிக்ஹு கொடுக்க வேண்டும். அதனால் தப்சீருடைய பாபு தர்தீபிலே, ஹதீசுடைய பாபு தர்தீபிலே அமைப்பதை விட மக்களுக்கு இயல்பாக பாடங்களை புரட்டி தெளிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஃபிக்ஹு பாபின் ஃபிக்ஹு கிதாபின் பாபு தர்தீபிலே அமைப்பும் என்று அமைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் போது ஃபிக்ஹுக்கு தனியான சிறப்பம்சங்கள் பல இருக்கின்றன. அடிப்படை மனித கருத்துக்கள் அல்ல. இன்று அதுக்குரிய குற்றச்சாட்டு ஒன்று, ஃபிக்ஹு என்பது ஆரா ஷக்ஸியா லைஸ் சொன்னார், அவுசாயி சொன்னார், இப்னு மக்தூம் சொன்னார், இப்படி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், இது தனிப்பட்ட மனிதர்களுடைய கருத்து தான். சர்வ சர்வத்து ராய், ஒரு ராயுடைய தொகுப்பு, ஒரு சேமிப்பு சேகரம், ஒரு செல்வம், இதுதான் ஃபிக்ஹு என்று இன்று பேசப்படுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. இது வஹ்யில் இருந்து பெறப்பட்டது. இதனுடைய அடிப்படைகள் வஹ்யில் இருந்து வந்திருக்கின்றன. ஃபிக்ஹின் அடிப்படைகள் என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும். என்னென்ன தலீல்கள், என்னென்ன தலீல்கள், எத்தனை வகையான தலீல்கள், ஃபிக்ஹுக்கு அடிப்படையான தலீல்கள், வஹ்யும் இருக்குது, கைர் வஹ்யும் இருக்குது. ஆனால் கைர் வஹ்யும் வஹ்யிலிருந்து பெறப்பட்டவை. வஹ்யி மத்லூப், கைர் மத்லூப், குர்ஆனும் ஹதீஸும். ஆனால் கைர் வஹ்யி இஜ்மா கியாஸ் இஸ்திதலால், இஜ்மாவும் குர்ஆன் சுன்னாவுக்குரியது, அதிலிருந்து பெறப்பட்டது, புதிதாக வேறொன்று அல்ல. கியாசும் அதுதான். இதுவெல்லாம் உஸூலுல் ஃபிக்ஹ் தெளிவாக படித்திருக்கிறது. இஸ்திதலால் என்பது இபாரத்துன் அன் தலீலின் லைஸ பினஸ்ஸின் வலா இஜ்மாஇன் வலா கியாஸ். இஸ்திதலால் என்பது இபாரத்துன் அன் தலீலின் லைஸ பினஸ்ஸின் வலா இஜ்மாஇன் வலா கியாஸ். குர்ஆனும் அல்ல, சுன்னாவும் அல்ல, இஜ்மாவும் அல்ல, கியாசும் அல்ல. இந்த மசாதிர் அர்பஅ ஸஹீரா, பிரபலியமான நான்கு மஸ்தர்களும் அல்லாமல் சில மஸ்தர்கள் இருக்கின்றன, சில உசூல் இருக்கின்றன. அவை இஸ்திதலால் என்று மொத்தமாக அழைக்கப்படும். ஹுவ இபாரத்துன் அன் தலீலின் லைஸ பி குர்ஆனின் வலா சுன்னத்தின் வலா இஜ்மாஇன் வலா கியாஸ். இந்த நாலு மின்னால் சில தலீல்கள் இருக்கின்றன. அவற்றை தான் பின்வரக்கூடியவற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள். முந்தைய நாளும் இமாம்கள் எல்லாரும் அதில் யோகித்திருக்கிறார்கள். அதில்லா முத்தபக் அலைஹா, மற்றவை முக்தலஃபீஹா, கிதாப் சுன்னா ஹிஜ்மா கியாஸ் முத்தபக் அலைஹா. முக்தலஃபீஹாவில் தான் இஸ்திஹ்ஸான், இஸ்திஸ்லாஹ், இஸ்திஸ்ஹாப், உர்ஃப், மத்ஹபு ஸஹாபி, ஷர்உ மன் கப்லனா, தராயிஅ், அல் அஸ்லு ஃபில் அஷ்யா, அல் இஸ்திக்ரா, அல் அக்து பி அக்லி மாகீல், இதுவெல்லாம் கிட்டத்தட்ட சுமார் 40 இருக்கின்றன. இஸ்திதலால் எல்லாமா சுமார் 40 இருக்கின்றன. இதில் பிரபல்யமானவற்றை இங்கே தந்திருக்கிறோம். இதுவெல்லாம் பிரபல்யமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே அதில்லாக்களை இன்னும் ஒரு வகையில் பிரிக்கலாம். அதில்லா நக்லியா, அதில்லா அக்லியா, அப்படி பிரித்து தந்திருக்கிறோம். எது எப்படி இருந்த போதிலும் இந்த விளக்கங்களோடு பார்க்கும் போது அவை எல்லா தலீல்களும் ஒன்று வஹ்யி நேரடியாக உள்ள தலீல்கள், இன்னும் ஒன்று அந்த வஹ்யுடைய தலீலில் இருந்து பிரிந்து வந்த வேறு தலீல்கள். எப்படியோ அசாசுல் ஃபிக்ஹி அல் வஹ்யி. இரண்டாவது ஃபிக்ஹுடைய சிறப்பம்சம் மஸ்தருல் ஃபிக்ஹ் அல் கிதாபு வஸ் சுன்னா வல் இஜ்மாஉ வல் கியாஸ். அடிப்படையான தலீல்கள் அதையும் சொல்லியிருக்கிறோம். நஷ்அத்துல் ஃபிக்ஹ் ஃபி அஹ்தி வ மஹ்தி நுபுவா, ஏனைய சில இல்முகள் மாதிரி அஹ்து நுபுவாவுக்கு பிறகு வந்தவை அல்ல. அஹ்து நுபுவாவில் வந்தது மஹ்து நுபுவாவில் உருவானது. இஸ்திம்ராருல் ஃபிக்ஹ் சீலத்த குரூரின் அதீதத்தின் முன்பு அசரின் நுபுவா. சில விஷயங்கள் இருக்கின்றன, அவை கால ஓட்டத்தில் மங்கி மறைந்து போய்விடும். கால ஓட்டத்தில் இல்லாமல் போய்விடும், செத்து போய்விடும். அப்படியான இல்ம் ஒன்றல்ல இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்து ஆரம்பித்த இந்த இல்ம் அது இன்று வரையும் எழுந்திருக்கிறது, என்றும் விழுந்தது கிடையாது. சித்தம் என்றும் விழுந்தது கிடையாது, அது என்றும் எழுந்திருக்கிறது. இந்த 14 நூற்றாண்டுகளில் இந்த 14 நூற்று அந்த வரலாறு சிக்கல் என்றாவது ஒரு நாளிகை பொருளில் அது விழுந்திருந்தது என்று எவரும் சொல்ல முடியாது. அது அமலில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது, அது தாலீமில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது, அது தாழ்மில் இருந்து கொண்டே இருக்கிறது, அது பக்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, அது கிதாபத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, அது தத்வீனில் இருந்து கொண்டே இருக்கிறது, அது திபாத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லா வகையிலும் அது ஹய்யும் காயிமுன் பிதாதிஹி லா முஅத்தமிதன் அலாஹு, அது சுயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சுயமாக உயிர் வாழ்கின்றது, சுயமாக வளர்கின்றது, சுயமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இலகுவில் இன்னும் ஒன்று தங்கியிருக்கக்கூடியது ஒன்று போட்டு செத்து போகாது. இதுதான் தத்துவம் சகோதரர்களே, அன்புக்குரியமா அன்புக்குரிய கண்மணிகளே. ஆகவே நீண்ட நெடுங்காலமாக அஸ்ரு நுபுவாவில் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல் ஃபிக்ஹ் இல்மும் காயிமும் பிதாதி சபியுல் பின்யா, அது நேராக நிற்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய வேறொன்றில் வளைந்து சாய்ந்து இன்னும் ஒன்றினால் முட்டுக் கொடுக்கப்பட்டு இருக்கும் அளவுக்கு உடைந்த நெகிழ்ந்து போன முறிந்து போன உறுப்புகள் கொண்ட ஒன்று அல்ல. சபியுல் பின்யா குறைபாடுகளற்ற முழுமையான உடம்புள்ள ஒரு ஒரு எண் மட்டுமல்ல, முக்தமிருல் கவாயித் வசீதுல் அர்கான் முத்தவாபிருல் உசூல் முத்தகாமிருல் அஜிசா அவற்றின் எல்லா அம்சங்களும் பரிபூர்ணமாக இருக்கின்றன. அவற்றுக்கு தூண்கள் இருக்கின்றனவா? அவை உறுதியாக இருக்கக்கூடிய தூண்கள். அதற்கு அத்திவாரம் இருக்கின்றதா? உறுதியான அத்திவாரம். அதுக்கு கூரை இருக்கின்றதா? முழுமையான மலைக்கும் இருக்கக்கூடிய வெயிலுக்கும் இருக்கக்கூடிய முழுமையான கூரை. அதுக்கு சுவர் இருக்கின்றதா? எல்லா கால நேரத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா சூழலுக்கும் ஒத்து போகக்கூடிய சுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம். இப்படியான ஒரு கட்டிடம் தான் இது. அதுக்குரிய மற்றொரு சிறப்பம்சம் சுமூரல் சித்த பல்லவாத்தில் ஹயாத்தி குல்லிகா, வாழ்க்கையில் எல்லா அம்சங்கள் அவை தேவை, இவை தேவை, அது தேவை, இது தேவை. மனித வாழ்க்கையில் அது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஊடக வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையின் அம்சங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளுக்கும் அது என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் எனக்கு பிக்குகள் தீர்வில்லை என்று எவரும் சொல்ல முடியாத அளவுக்கு பிக்குகள் எது போய் சேருமோ, அதாவது மனிதனுடைய அமளி சம்பந்தப்பட்டது, ஏற்றுக்காதி சம்பந்தப்பட்டது அல்ல, லுகா சம்பந்தப்பட்டது அல்ல, ஹிஸ்தி சம்பந்தப்பட்டது அல்ல, அக்கறி சம்பந்தப்பட்டது அல்ல, அமளி சம்பந்தப்பட்ட எல்லா அம்சங்களும் நடைமுறைக்கு சம்பந்தப்பட்ட மனிதன் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனின் உடம்பினால் நடைபெறக்கூடிய சஹராக்காலுக்கும் உரிய எல்லா அம்சங்களையும் மேற்கொண்ட பரப்பில் நின்று கொண்டு தன்னகத்தை உள்ளடக்கி பொதிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண். அதனால்தான் நாம் அதனை ஷுமு இஸ்மல் முத்தல்லபாத்தில் ஹயாத்தி குல்லஹா என்று சொல்லி வைத்தோம். இஹ்திவாவுல் ஃபிக்ஹ் அலல் அஹ்காமி வல் அக்லாக் மஅன். இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? வெறும் சட்டங்களோடு மட்டும் ஃபிக்ஹ் இருப்பதில்லை, அஹ்லாக்கையும் அது உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் சட்டப்படி பேசினால் அஹ்லாக்கை அது பேச தேவையில்லை, அதுக்கென்று வேறொரு துறை இருக்கிறது, தசவுப் இருக்கிறது. ஆனால் ஃபிக்ஹ் கிதாபுகளில் போய் பாருங்கள், அஹ்லாக்கையும் சேர்த்து சொல்லியிருப்பார்கள், அஹ்லாக்கையும் சேர்த்து சொல்லியிருப்பார்கள். சட்டம் இது, ஆனால் இதனையும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சட்டம் இது, அதனால் இதனையும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஃபர்ஸை சொல்வார்கள், சுன்னத்தை விட்டார்களா? ஃபர்ஸை சொல்வார்கள், சுன்னத்தை விடுவார்களா? என்ன பேசுறீங்க? இல்ல, சுன்னத்தையும் சொல்வார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு படி தாண்டி சென்று இப்படி செய்து கொண்டால் லக்கான அஃபல் என்றும் சொல்வார்கள். இப்படி செய்து கொண்டால் இன்னும் அஃபலாக இருக்கும் என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் தடைகளை தாண்டி போகக்கூடிய வேளையில் சட்டங்களாக வரும் என்பதற்கும், தடைகளுக்கு முன் அவற்றை நெருங்காமல் நின்று கொள்வது அது வராக வரும் அகலாத்தாக வரும் என்பது தான் திருக்க ஹுதூதுல்லா. பல ஒரு கருத்து பல தாக்கதுஹா திருக்க ஹுதூதுல்லா பல தக்கரபுஹா. அதுதான் ரெண்டையும் சொன்னான். திருக்க ஹுதூதுல்லா பல தாக்கதுஹா, இது மகாமுல் புக்கஹா அவ் மகாமுல் ஃபிக்ஹ் அல்லது பக்கைகளுடைய இடம் மஹல்லு நபரி அல் புக்கஹா. தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இது மஹல்லு நபரில் முதசவ்விஃபீன், மஹல்லு நபரி உலமாஇல் அக்லாக். முதசவ்விஃபுகள் எப்படி பார்ப்பார்கள் என்றால், சட்டம் ஓரிடம் என்றால் அதற்கு முன்னரே நெருங்காமல் நின்று கொள்வதை பார்ப்பார்கள். பாதையிலே இருந்து 20 அடி விட்டுதான் கட்டிடம் கட்ட வேண்டும் என்பது சட்டம். 20வது அடியை வைத்து ஒரு மனிதன் கட்டிடம் கட்டினால் சட்டப்படி அவரை பிழை காண முடியுமா? இதற்கு பெயர் சட்டம். இன்னும் 5 அடி விட்டு 25 அடி விட்டு கட்டுகிறான், 5 அடி அவனுக்கு முன்னே வரலாம், அவனுக்கு ஹக்கு இருக்கிறது, ஹுக்மன் அவனுக்கு ஏனும். ஆனால் அந்த மனிதன் 5 அடி விட்டு கட்டுகிறான், வரான் செய்கிறான், தப்பித்தவரை இன்னும் வந்து விட்டால், வாகனம் இங்கிட்டு பக்கம் பாய்ந்து வந்து விட்டால் இன்னும் பாதிப்பு ஏற்படும் என்று அவன் பயப்படுகிறான். எதிர்காலத்தில் அரசாங்கம் இந்த பாதையை விஸ்தரிக்கும் போது தப்பித்தவரை என்னுடைய கட்டப்பட்டுள்ள கட்டிடம் உடைக்கப்படும், அந்த நேரத்திலே என் கட்டிடம் திருத்து சிறிதாக ஆகிவிடும், முன்கூட்டியே 5 அடி விட்டு என் கட்டிடத்தை அமைத்துக் கொள்கிறேன் என்று கட்டுகிறான். இது முத்தசவ்வைக்குரிய நிலை. சரியா விளங்குதா? திருக்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதுஹா, தாண்டி போக வேண்டாம், இது ஹுக்கும்கள். திருக்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, நெருங்க வேண்டாம் என்றான் அல்லாஹ். இந்த ஹஜ்ஜுகளை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்றான். இது வரா உள்ளவர்கள் முத்தசவ்விஃபுகளுக்கு உரியது. ஹசனாத்துல் அபுரார் சிஜ்ஜியாத்துல் முகர்ரபீன், ஹசனாத்துல் அபுரார் சிஜ்ஜியாத்துல் முகர்ரபீன். ஃபிக்ஹில நீங்க போய் பார்ப்பீங்க என்றால் நேரத்தில் பல இடங்களில் இதை பயான் செய்துவிட்டு, ஹுக்மை பயான் செய்துவிட்டு, பபுலன் ஒரு வேலைக்கு வார்கள் மேலதிகமாக, இப்படி போனால் இது அஃபலாக இருக்கும் என்று சொல்வார்கள். இஹ்தியாத்தன் செய்யும்படி சொல்வார்கள். அஹப்பு இதில் இருக்கின்றது என்று சொல்வார்கள். விளங்குது என்னது அஃலாக்? ஜகாத் உருபு திஜாராவுக்கு பெருமதி பார்க்க வேண்டும், அதே போல நோட்டுக்கு பார்க்க வேண்டும், அது ஜஹபை வைத்து பார்ப்பதா, சொர்க்கத்தை வைத்து அதனுடைய தகுதியை செய்வதா என்பதிலே முடிவு செய்வதாக இருந்தால், ஜஹபை வைத்து தகுதி செய்தால் கொடுப்பவர்கள் குறைவார்கள், சொர்க்கத்தை வைத்து தகுதி செய்தால் கொடுப்பவர்கள் கூடுவார்கள் என்று சொல்வார்கள். இது குலுப்போடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல வராவதும் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் அவுராவும் ஒரு மனிதன் அவுராக இருப்பான் சுபத்தை வைத்து பார்க்கும்போது. ஆனால் ஹுக்மன் தஹப வைத்து பார்த்தால் அவனை எவரும் ஃபிக்ஹன் குறை சொல்ல முடியாது. இப்படி நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஃபிக்ஹுக்குள் நுழைந்தால் ஆழமாக பார்த்தால் படிக்கலாம். அது வராவோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்ட ஒன்று. சில பல வேளைகளில் இமாம்கள் வராவோடு சொன்னதை இது சட்டமா என்றும் பேசப்பவை நமது காதுகள் கேட்கின்றன. இது சட்டமா? சட்டம் அல்ல. அப்ப இது என்ன? இது வரா. குன் வரிஅன் தகுன் அபதன் நாஸ் என்ற ஹதீஸை படிக்கிறோமே, குன் வரிஅன் தகுன் அபதன் நாஸ் என்று படிக்கிறோமே, இதுதான் இது. குன் வரிஅன் தகுன் அபதன் நாஸ் என்று படிக்கிறோம். ஆகவே இந்த வர அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது. இது ஃபிக்ஹுக்குரிய சிறப்பம்சம். இன்னும் ஒரு சிறப்பம்சம், முராஅத்துல் ஃபிக்ஹ் லி மசாலிஹில் ஜமீ, ஒரு தாராருக்கு மட்டும் ஃபிக்ஹ், இன்னும் ஒரு தாராருடைய நலனின் ஃபிக்ஹ் கரிசனை திருத்தாது என்பது இல்லை. சமூகத்தின் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் ஃபிக்ஹ் பார்க்கிறது, ஜஹபை வைத்து பார்க்கிறது, ஃபிப்பத்தை வைத்து பார்க்கிறது, தியத்திலே பார்க்கிறது, எல்லாவற்றிலும் பார்க்கிறது, எவன் காத்திலையும் பார்க்கிறது, மக்துலையும் பார்க்கிறது, வரகத்தில் மக்துலையும் பார்க்கிறது, வருஷத்தில் ஆக்கிரத்தில் காத்திரையும் பார்க்கிறது, எல்லாவற்றையும் அனுசரிக்கிறது. எந்த ஒரு தரப்பாரையும் அவன் மக்களுடைய தரப்பாரை மாத்திரம் அனுசரித்துக் கொண்டு காத்திரைய தரப்பார் கேடு கட்டும் போகட்டும் என்று சிக்கு ஒன்றை நீங்கள் காண முடியாது. இதுதான் இவற்றுக்கெல்லாம் உதாரணம் சொல்லிக்கொண்ட அளவுக்கு தேவையில்லை. நீங்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், இதெல்லாம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள். வகுப்பறைகளில் நிறைய உதாரணங்கள் கிடைக்கின்றன. அதனால் இம்மியளவு சொல்லிவிட்டால் நீங்கள் நிறையவே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். நிறைய உங்கள் முகங்களை பார்த்தால் அது எனக்கு தென்படுகிறது. உங்கள் முகங்களில் நான் நிச்சயமாக பார்க்கிறேன் அதில் இலையோடு இருக்கக்கூடிய ஆசை, ஆர்வம், விளக்க அறிகுறிகள். நீங்கள் எல்லாம் என்னை விட பலனை தெரிந்து வைத்தவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு உங்கள் மத்தியிலே கொள்ளந்தருவில் ஊசிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நிறைய உதாரணங்கள் சொல்லி நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அடுத்ததாக அல்ஃபிக்ஹு நிஜாமுன் ஆம்முன் லில் முஜ்தமஇல் பஷரி லா லில் இஸ்லாமிய் ஃபக்கத். ஜின்னிக்கும் ஒரு முஆஹதுக்கும் ஒரு முஹாரிபுக்கும் சேர்த்துத்தான் ஃபிக்ஹு சட்டத்தை படிப்பீர்கள். ஒரு முஜ்தமா இஸ்லாமிக்கு மட்டும் ஃபிக்ஹு இருக்காது. அதாவது ஒரு முழுமையான மனித சமூகத்திற்குரிய மனித சமுதாயத்தின் ஆட்களின் தீனை என்ன என்று பார்க்காமல் எல்லோருக்கும் அவரவருடைய தீனுக்கேற்ப என்னென்ன செய்ய வேண்டுமோ குர்ஆன் சுன்னாவில் இருந்து தெளிவாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் படிக்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். இது ஏற்படுத்தியவர்கள் யார், இதனை கொண்டு வந்தார்கள், அஷ்ராவில் படிப்பீர்கள். ஆகவே அல்-அய்மத்துல் முஜ்தஹிதூன் யாரப்பா என்ற ஒரு கேள்வி வந்தால் அவர்கள் யார் தெரியுமா? தவாஃபரத்தீஹிம் ஆலாத்துல் இஜ்திஹாத். இஜ்திஹாதுக்கு என்னென்ன தேவை அது அடுத்த பக்கத்திலே வருகின்றது என்று நினைக்கிறேன். ஷுரூத்துல் முஜ்தஹித் ஒன்பதாம் பக்கத்திலே வரும். இந்த ஷுரூத்தை தான் திரத்தி ஆலாத் என்கிறோம். இவை எவரவரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் இயற்றியது, அவர்கள் இயற்றியது. அவர்கள் எப்படியானவர்கள்? ஒக்கலா அக்குள்ளவர்கள், சுத்தமா ஹிக்மத்துள்ள ஹக்கீம்கள், அக்கியா விவேகிகள், அக்கியா தூய்மையானவர்கள், அக்கியா அக்கியா பித்தாரி வஸ்தாய் அஸ்பியா தூய்மைக்குரியவர்கள், அப்பறுக்கத்தவர்கள், அக்கியா பயந்து நடப்பவர்கள். அல்லாஹுவை வரையில் திரும்ப திரும்ப நான் சொல்லி வருவது, நம்முடைய தீன் அது வெறும் சுக்மு மட்டுமல்ல, அது வரம் சேர்ந்தது. தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தஅதுஹா மட்டுமல்ல, தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹாவும் சேர்ந்தது. முஹ்லிஸீன் தம் படிகளின் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் அறியாதவர்கள். முத்தஜர்ரிதீன் லோஹாயத எல்லா வகையான நோக்கங்களை விட்டும் தம்மை அகற்றிக் கொண்டவர்கள், பகிர்ந்திருப்பவர்கள். முத்தினீன் செய்யும் வேலையை திருத்தமாக செய்பவர்கள், முஸ்தினின் செய்யும் வேலையை அழகுரை செய்பவர்கள், மௌசூக்கிம்பியும் சமூகத்தில் நம் நம்பிக்கைக்கு உட்பட்டவர்கள். இப்படியான மேன்மக்கள் தான் இந்த பிக்ஹை தந்தார்கள். இந்த இந்த கடைசியாக இருக்கின்றது ஒவ்வொரு ஜாலின் சவாபரத்தையும் அதற்காக வேண்டினால் பதினாலு பக்கங்கள் அடங்கிய மற்றொரு கையேடு உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அந்த இதுக்கு மட்டுமல்ல, ரெண்டு நாலு ஐந்து ஐந்தே ஐந்து வரிகள் சரியாக பிரித்தெழுதப்படுமானால் இரண்டு இரண்டு வரிகளுக்குரியதுதான் பதினாலு பக்கங்களில் தந்திருக்கிறேன். இந்த பதினாலு பக்கங்களில் இருப்பது தெரியுமா? அய்மத்துல் மதாஹிபில் அர்பா, அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மது ரஹிமஹுமுல்லா, இவர்களை பற்றி அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களின் அறிவு புலமைக்கு சொன்ன பாக்கியம் அவ்வளவுதான். அவர்களின் அறிவு புலமை பற்றி சொன்ன சாட்சியம், அவர்கள் இபாதத்தை பற்றி சொன்னதல்ல, அவர்களின் ஈமானை பற்றி சொன்னதல்ல, அவர்களின் யக்கீனை பற்றி சொன்னதல்ல, அவர்களின் ஜுஹுத், அவர்களின் வரா, அவர்களின் தக்வா லா, அவர்களின் ஹஷ்யத் லா, அவர்களின் தஜர்ருத், அவர்களின் இஹ்லாஸ், அவர்களின் தௌபா, அவர்களின் வஃபா, அவர்களின் சுஜத், அவர்களின் பதில், அவர்களின் அத்தா, அவர்களின் சகா, இவையெல்லாம் சேகரிக்க போனால் இந்த மண்டபம் நிறைந்த அளவுக்கு தாங்கள் தேவை. சேகரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு முத்துக்களிலும் இருந்த அறிவு புலமைக்கு அவர்களின் காலத்தில் அவர்களுடைய தீர்ப்புகள், அவர்களுடைய காலத்தில் ஒன்றாக இருந்தவர்கள், அவர்களை பார்த்தவர்கள், அவர்களை தொட்டவர்கள், அவர்களை முசாபகா செய்தவர்கள், அவர்களை மானக்கா செய்தவர்கள், அவர்களை நேரடியாக போய் கால் மடித்து முகம் பார்த்து கை பார்த்து கால் பார்த்து ரசித்தவர்கள், செய்மறுத்து ருசித்தவர்கள், படித்து சுவைத்தவர்கள், இவர்கள் சொன்ன சாட்சி. அவர்களுக்கு பின் வந்த அடுத்த தலைமுறை தொடர்ந்து சாட்சி நிற்கிறது சேகரிக்கப்பட்டதில். அதுக்கு பின் இன்று வரைக்கும் இமாம் ஷாஃபியை பற்றி அவர்களது அறிவை பற்றி பேசப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது. அபு ஹனீஃபாவை பற்றி எழுதப்பட்டுள்ளது, அஹ்மதை பற்றி எழுதப்பட்டுள்ளது, மாலிக்கை பற்றி எழுதப்பட்டுள்ளது, அவர்களின் எளிமை பற்றி இன்று வரைக்கும் ஷஹாதத்துகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த ஷஹாதத்துகளை விட உயர்ந்த ஷஹாதத் ஒரு மனிதனை பற்றி அவனின் வாழ்நாளில் அவனோடு கூட இருந்து அவனை கண்டவன், அவனை அனுபவித்தவன், அவனை நேரடியாக படித்தவன், அவனை நேரடியாக பார்த்தவன், இவன் சொல்லக்கூடிய சாட்சி. அப்படியான சாட்சிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அந்த சாட்சிகளும் அவர்களுடைய மக்கான எல்மியாவுக்கு மாத்திரம் உள்ள சாட்சி. அதில் இந்த பங்கியிலே அல் ஃபிக்ஹு மின் வப்அ ரிஜாலின் தவாஃபரத்தீஹிம் ஆலாத்துல் இஜ்திஹாத், இந்த ஆலாத்துல் இஜ்திஹாத் என்பதற்கு அந்த பயனாளி பக்கங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதை திருத்த வேண்டும் என்றால் அல் ஃபிக்ஹு மின் வப்அ ரிஜாலின் தவாஃபரத்தீஹிம் ஆலாத்துல் இஜ்திஹாத், வேணுமென்றால் இந்த ஒக்கலா சொல்லப்பட்டுள்ள விஷயத்துக்கான இந்த பதினாலு பக்கங்கள் அடங்கிய இந்த பதினாலு பக்கங்களும் பதினாறு நூற்றில் இருந்து சேகரித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். நான் ஏன் இந்த இடத்தில் இதை சொல்லி முடிக்கிறேன் என்றால் இந்த பதினாலு பக்கங்களையும் எனக்கு விளக்குவதாயின் பதினாலு நாட்கள் தேவை. பதினாலு நூற்கள் இர்ஷாது ஸாலிகிலா மலாகிபி மாலிக் இஹாசத்துல் அஹ்பான் மின் மசாயிதி ஷைத்தான் என்று ஒரு பட்டியல் பதினாலாம் பக்கத்தில் இருக்கிறது. இவை அனைத்தும் பார்கள் மராஜியர்கள், இந்த மரஜியர்களே இந்த மக்தர்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவை. இவை எல்லாமே இந்த நான்கு பேரும் இந்த காலத்தில் இருந்து கொண்டு ஷாஃபி சொன்னார், அபு ஹனீஃபான் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னார், பிறகு அகமது ஒருத்தர் வந்தார் அவர் இப்படி எழுதி வைத்தார் என்றெல்லாம் சொல்கிறார்களை நான் கூசாமல் அறிஞன் தான் அறிஞனுக்கு உரிய சிறப்பை அறிவான். ஒரு அறிஞனை ஒரு அறிஞனால் தான் புரியலாம், ஒரு அறிஞனை ஒரு அறிவினியால் புரிய முடியாது. இதுதான் உண்மை. இந்த தத்துவம் தான் இந்த விடயத்திலே செல்லபடியாகும். எவரவரெல்லாம் இவர்களை கண்ட கண்ட மாதிரி வாய்க்கு வந்தவாறெல்லாம் அழைக்கிறார்கள், பேசுகிறார்கள், கைக்கு வந்தவாறெல்லாம் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்புடைத்தாக இருக்கும். ஆகவே இப்படியானவர்கள் கையெழுத்து கொண்டு வந்த ஒரு ஃபிக்ஹ், இந்த ஃபிக்ஹ்க்கு இது ஒரு பெரும் பாக்கியம். அதுக்குரியவர்கள் கட்டி வைத்தது இந்த கட்டிடம், அதுக்குரிய முஹந்திஸுடைய மேற்பார்வையின் கீழ், அதற்கு கை சேர்ந்த ஒரு பன்னாருடைய மேற்பார்வையின் கீழ், அவனுடைய கட்டுமானமாக, அவனின் கீழ் ஐதின் ஆமிலா, அந்த ஐதின் ஆமிலாவும் திறமையான ஐந்தின் ஆமிலா கொண்டு கட்டி எழுப்பப்படும் என்றால் அந்த கட்டிடத்துக்கும் இன்னும் ஒரு கட்டிடம், அது முஹந்திசுடைய மேற்பார்வையிலும் இல்லை, அல்லது அரை அவியல் உள்ள ஒரு முஹந்திஸ், அரை அவியல் முஹந்திஸ் ஒரு என்ஜினியர், அரை அவியல் ஒரு மேசன் பாஸ், இப்படியான கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு கட்டிடம் கட்டிருக்கிறார்கள். அந்த கட்டிடத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இப்படியாக ஒரு என்ஜினியர் கொண்டு சிறந்த பன்னா கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அடுத்த 100 ஆண்டுகள், அடுத்த 75 ஆண்டுகள், அடுத்த 50 ஆண்டுகள் நீடித்து நிறைத்து நிற்கும். வெடிப்பு இருக்காது, உடைப்பு இருக்காது, நேராக இருக்கும், குணமாக்காது. அடுத்த கட்டிடம் 5 வருடம் போகவில்லை, 50 வெடிப்புகள் இருக்கும். 25 வருடம் போகவில்லை, விலபிடேட் அது உடைந்து விடக்கூடிய நிலைக்கு வந்திருக்கும். 30வது வருடத்திலே கட்டிடம் இருந்த இடம் தெரியாமல் சுவர் தெரியாமல் போய்விடும். அப்படியான இரண்டு கட்டிடங்களுக்குத்தான் நாம் உதாரணத்துக்காக இதனை சொல்ல விரும்புகிறோம். அப்படியான உயர்ந்த மனிதர்களை கொண்டு, அதற்குரிய நிபந்தனைக்குரியவர்களை கொண்டு ஆத்திரை கொண்டு செய்யப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்து அடுத்த பாடத்துக்கு பகுதிக்கு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உரிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பதிலளிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக.